அந்த சோத்திரத்தனத்துல ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கணும். ஒரு பகுதி பூர்வாக்கியத்தின் அர்த்தம், இன்னொரு பகுதி உத்தரவாக்கியத்தின் அர்த்தம். பூர்வாக்கியம்ங்கிறது சரணாகதி, உத்தரவாக்கியம்ங்கிறது கைங்கிற பிரார்த்தனை. சரணாகதி அவரே பண்ணிட்டார். நான் ஒண்ணு எங்கிட்ட இல்லப்போ, உன் திருவடிகளை தவிர வேற உபாயமே கிடையாது. நான் தர்மனிட்டோஸ்மி நசாத்மவேதி நபக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனா அனநகதி பகவன், நீயே உபாயம். அதுதான் பூர்வாக்கியத்தினுடைய அர்த்தம். அதே கைங்கிறத பிரார்த்திக்கிறார்கள். எப்படி ஆதிசேஷன் கைங்கிறம் பண்ணிருக்காரோ, நிவாச சரியா ஆசன பாதுக அம்சுக உபதான அவர் கைங்கிறம் வேணும். தாசஸ்தகா ஆசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா கருணன் பண்ணிருக்கிற கைங்கிறம் வேணும். எல்லா கைங்கிறத்தையும் ஸ்தோத்திரத்தனத்துல பிரார்த்திச்சிருக்கார். அப்ப பூர்வாக்கியம் உத்தர வாக்கியத்துக்கு சமமா இருக்கிறதுனாலே ஸ்தோத்திர ரத்தனம் தான் துவயம் என்று கொள்க. சந்தேகமே வேண்டாம். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, சர்வதர்மான் பரித்தேஜ்ய நாம் ஏகம் சரணம் பெறுது. அகந்தா சர்வபாபே வியோமோ க்ஷயிஷ்யாமி மாசுச்சா. இந்த சரண ஸ்லோகார்த்தத்தை தான் திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல பெற்றார் ராமானுஷர். அப்ப நமக்கு மத்த எல்லாத்தையும் விட்டாலும் உய்ய ஒரே வழி அது, மாமேகம் சரணம் பிரஜ. சரண ஸ்லோகத்தின் பொருளாகவே ராமானுஷர் விளங்கினார்னால், அப்ப திருமந்திரம் நாதமுனி, துவயம் யாமுனமுனி, சரண ஸ்லோகம் ராமானுஷமுனி, என்ன அந்த மூன்றையும் பார்க்கலாம். இவா மூணு பேருடைய திருநாமம் என்னன்னு பாருங்க. ஒருத்தருக்கு ரங்கநாதர்னு பேர், இன்னொருத்தருக்கு யாமுனர்னு பேர், இன்னொருத்தருக்கு ராமானுஷர்னு பேர். இதனால என்ன எடுத்துப்போ, ராமன் கண்ணன், ராமனும் கண்ணனும், ராமன் நாதமுனின்னு வச்சுக்கோங்க, கண்ணன் யாமனமுனின்னு வச்சுக்கோங்க, ராமனும் கண்ணனும் ராமானுஷமுனின்னு வச்சுக்கோங்க. ஏன்னு விண்ணப்பிக்கிறேன். முதல்ல ராமன், ராமன் என்னால் நாதமுனிகளுக்கு ராமன் பிரத்யட்சம். நாதமுனிகள் வாழ்ந்த காலம் கடைசி காலம். அப்ப ஒரு நாள் ஆறொரு வில்லி வில்ல பிடிச்சிருக்கிறவர் கூட ஒரு வில்லி, ஒரு பெண், ஒரு குரங்கு, இவைகள் அத்தனைய நாதமுனிகளை வீட்டுல தேடின்னு வந்துதான். வந்துட்டு தட்டி தட்டி பார்த்துருக்காரு, அவர் கிடைக்கல. கிடைக்கலன்னு கலந்து போயிட்டான். நாதமுனிகள் வெளியில போயிருந்தவர் தன் இல்லத்துக்கு எழுந்து விடுறான். வந்துட்டு யார் யார் வந்தா விசாரிக்க, சார் தற்போது ரெண்டு வில்லிகளும் ஒரு பெண்ணும் வந்தார், கூட ஒரு குரங்கு வந்திருந்தார், வந்து நீர் எங்கே எங்கேன்னு கேட்டார், நீர் ஏதோ வெளியில போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கலந்து போயிட்டார். என்னவா சொல்லிட்டார், ஓஹோ இது ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் ஹனுமாரும் தான் நம்மளை தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு தேடிக்கொண்டே போய் கிடைக்காமலே திருவடி சேர்ந்தார் என்னும் சரித்திரத்தில் கேள்விப்படுகிறோம். அப்ப ராமன் நாதமுனிகளுக்கு பிரத்யட்சம் இல்லையோ, அதனால ராமனே அவர்னு வச்சுங்க, அவர் தேடிட்டே வந்திருக்காரு அவருக்கு. அதனால் இன்னொரு விதத்துல பார்க்கலாம், ரங்கநாதன் திருநாமம் இல்லையோ, ரங்கநாதன் ஆராதித்ததே ராமன் தானே. ரங்கநாத பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணது ராமச்சந்திரன். மனுகுல மகீபால தியானம் பிரமௌரி பரம்பரா மணிமகரிகாரோகி நீராஜிதாந்திரி சரோருகா ஸ்வயமித விபோ ஸ்வேரஸ்ரீரங்க தாமினி மைத்திரி ரமண பபுஷா ஸ்வாருகாண்டி ஆராதனான் நகிலம்பிதா என்று பராசரவற்ற சாதிக்கிறதுனாலே இக்ஷ்வாகு குலத்துக்கு ஒரே தெய்வம், இக்ஷ்வாகு குல தெய்வதம்னு சொல்றார்கள். குலதெய்வதம் லவ்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயா விபீஷணா, குலதமான ரங்கநாதனை பெற்றுக்கொண்டு விபீஷணன் லங்கையை நோக்கி பறந்தான் என்னெல்லாம் ராமாயணத்தில் இருக்கு. அப்ப ரங்கநாதர் அயோத்தியில தான் சேமிச்சிருந்தார். ராமனே அயோத்தியில வச்சு சரையு கரையில ரங்கநாத பெருமாள் ரொம்ப நாடு ஆராதனம் என்றுக்கார். அதுக்கப்புறம் தான் வண்டி நமரலும் சோலை, மயிலிடம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலிடம் போகும் சோலை இருக்கின்ற ஸ்ரீரங்கத்துல பெருமாள் சேமிச்சிருக்கார். அப்ப ரங்கநாதனாலே ஆராதிக்கப்பட்டவர் ராமர், ரங்கநாத முனி நம்ம நாதமுனிகள், மேலும் ராமர் நாதமுனிகளுக்கு பிரத்யட்சம், அதனால ராமன்னே கொள்ளலாம். நாதமுனிங்கிறத ராமன் வச்சிருந்தோம். கண்ணனா யமுனாச்சாரியர்னு சொன்னான், பேரே இருக்க யமுனை துறைவன் யமுனை துறைவன் கொண்டாடுற முடியும். மாயனை மன்ன வடமதுர மைந்தனை தூயபெருநீர் யமுனை துறவனை, அப்ப பேர்லயும் ஒற்றுமை இருக்கு. அவர் பண்ணிருக்கிறது கண்ணனுடைய கீதைக்குத்தான் பிரதம வியாக்கியம். இந்த சம்பிரதாயப்படி பகவான் அருள் செய்த பகவத்கீதை கண்ணனுடைய கீதை இருக்கே, அதுக்கு முதல்ல புறப்பட்ட வியாக்கியானங்கிறது ஸ்லோக ரூபத்தில் இருக்கிற கீதார்த்த சங்கிரகம். ஆள வந்தாரு தான் 32 ஸ்லோகங்கள் சாதித்தார், அதுதான் கீதார்த்த சங்கரம். அந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கு தான் ராமானுஜர் கைவளத்தா கொண்டு பாஷ்யமே சாதித்தார். கீதா பாஷ்யம் ராமானுஜர் எழுதியிருக்காருன்னா அதுக்கு வழிகாட்டுறது யாரு, தூண்டுகோலா இருந்தது ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரகம். அதனால தாராளமா கண்ணன் சொல்லிவிடலாம். யாமுனாச்சாரியர் திருநாமமே இருக்கு, அதனால கண்ணனே யமுனை துறைவர் என்ன அந்த ரெண்டுத்துக்கு சம்பந்தம். சரி, ராமனும் கண்ணனும் ராமன் ராமானுஜர்னு சொல்லிடே என்ன, கொஞ்சம் பேர் எடுத்துங்க ராமானுஜன் இருப்பது. அந்த பேர்ல முதல்ல ராமனை ஒத்துண்டா தானே ராமானுஜன் சொல்ல முடியும். அனுஜன் தான் தம்பி, ராமனுக்கு தம்பி ராமானுஜன். முதல்ல ராமன் இருக்கா அது ஒத்துவிடுவோம், ராமன் இருக்கவே இவர் தான் ராமன், ராமானுஜரே ராமன். அப்புறம் அனுஜன் இருக்கா, அந்த அனுஜன் யாருன்னா பலராமானுஜன் வச்சுக்கோ, ராமானுஜன் இருக்கு, பலராம அனுஜன் கண்ணன் வந்து, அப்ப கண்ணன் தான் ராமானுஜன் இடத்துல பலான்னு சேர்த்துங்களேன், அப்ப பலராமானுஜன் ஆகும் இல்லையோ, பலராமானுஜன் ஆகுது கண்ணன், அதனால கண்ணனாக ஆயிட்டா ராமனாக ஆயிட்டார். ராமன் சொல்லலாம், ராமன்கிற பேரை உள்ள சேர்த்து இருக்கிறதுனாலே பலராமானுஜன் வச்சுருக்கோம்னா கண்ணன் சொல்லலாம். இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம், ராமன் சொல்லலாம், ஏனெனில் இவருடைய நேர்மை சத்தியம் வாக்கியம் மாறாமல் நடத்தல் அனைத்திலும் ராமன். அதே சமயம் இவரை கண்ணன் சொல்லலாமன்னா திருவத்திக்கேணி கண்ணனா இருக்கிற பார்சாதி பெருமாள் அனுகிரகத்தாலே அவரே ராமானுஜராக அவதரித்தார்னு ஐதிஹியமே. அதனால தாராளமா கண்ணன் சொல்லலாம், ராமகிருஷ்ணர் ரெண்டு பேர், ராமனும் ராமானுஜர் தான், கண்ணனும் ராமானுஜர் தான். நிக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல உடையவர் புறப்பாடா இருந்து பாருங்க, நட போடுவாளுங்க ஸ்ரீபெரும்புதூர்ல, நட ரொம்ப அற்புதம். அதுக்கப்புறம் பெருமாள் அது சின்ன கைப்பலை ஏராட்டம் இருக்கிறது, அந்த சின்ன தோழைக்கு நான் வெளியில எழுதி நேர பெரிய கொல்ல மண்டபத்தில் நாலுகால் மண்டபத்தில் நின்று வெத்தி கூதி லீலா கூதி திரும்பி இங்கிங்க நடந்து இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நடையே அவருக்கு நிதானமா ஏற்றுள்ள நடை, அந்த நடை அந்த ஊர்லயே ராமர் சன்னதிக்கு முன்னாடிதான் ராமானுஜர் நட போடுவார். எங்க ராமருக்கு சன்னதி இருக்கோ அதுக்கு முன்னாடிதான் ராமானுஜருக்கு நடையே நடக்கும். ஏசல் கண்டதோ ஒய்யாடி எதுவா இருந்தாலும் அங்கே பிரிதாபனார் எப்பவுமே சொல்லுவார், ராமன் தான் இவருடைய நடைய பார்க்கணுங்கிறதுக்காக அங்க போடுற பொருக்கு. ஏன்னா ராமன் நடையில ரொம்ப சிறப்பு பெற்றவர் ராமாயணம் சொல்றது. சதுர்கதி பர்வதாதிக நிஷ்கிரமிய சிம்மஹா கிரிகுஹாசயா, எப்படி ஒரு மாறி மழமழஞ்சி மண்ணி கிடந்துறங்கும், குகைக்குள்ள படுத்துட்டு சீக்கிரம் வெளியில வரச்சேவே அது சிங்கமாட்டம் நடக்குமா, யானை ஆட்டம் நடக்குமா, புலி ஆட்டம் நடக்குமா, ஏறு காளமாடாட்டம் நடக்குமா, இத போலன்னா ராமன் ரொம்ப நல்லா நாலு நட நடப்பார். ராமன் சிறந்த நடைப்பயிற்சி திருவரது. யாரு ஒருத்தர்கிட்ட சான்றிதழ் வாங்கணும்னா எங்க போய் வாங்கணும் தெரியுமோ, ஒரு சீபாஷ வித்வான் யார்கிட்ட சொல்லி வாங்கணும், இன்னொரு சீபாஷ வித்வான்ட்ட வாங்கணும், சீபாஷ வித்வான் போய் சங்கீத வித்வான்ட்ட வாங்கிட்டு வந்து அவருன்னு கொடுப்பாரு, அவரு தெரியாது பாடு தெரிஞ்சா பாடுங்குவார், அப்ப இதே சொல்ல போறாரு. அதனால இப்ப ராமானுஜர் தனக்கு நன்னா நட தெரியணும்னா யாரு முன்னாடி போட்டு காட்டணும், நடையில பேரெடுத்த ராமன் முன்னாடி தான் போட்டு காட்டியாகணும். அதனாலதான் அந்த ஊர்ல ராமர் சன்னதிக்கு முன்னாடிதான் நட நடக்கும் என்னும் சொல்லுவதுண்டு. அப்ப மூணு பேர் பார்த்தோம், ராமர் நாதமுனிகள், கண்ணன் யாமன முனிகள், ராமனும் கண்ணனுமாக சேர்த்து இருவருமாக ராமானுஜர் எழுந்தோடு இருந்தார். இந்த மற்ற விதத்துல பார்த்தா கர்மம் ஞானம் பக்தி என்று மூணு சொல்ல முடியும், கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம். இந்த சம்பிரதாயத்தில் அவற்றை யோகமாக ஏற்றுக்கிறத விட அந்த முனியுமே கைங்கரியமாகத்தான் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா கர்மயோக ஞான யோக பக்தி யோகம்னு சொன்னால் அதெல்லாம் நாம பிரயத்தனப்படுகிற சாத்தியோபாயம், நம்ம சாதித்து பிரயத்தனப்பட்டு அடைய வேண்டிய உபாயங்கள். ஆனா அப்படி இல்லாமல் இந்த கர்மத்தை கைங்கரியத்தில் புகுங்கிறோம், கர்மயோகமெல்லாம் நம்ம பண்ண போறதில்லை, ஆனா செயல்பாடு கைங்கரியம் இருந்தா தானே கோவில்கள் எல்லாம் நல்லா பராமரிக்க முடியும். அப்ப கர்மமும் கைங்கரியத்திலே போகும். ஞானத்தை எதுக்கு உபயோகப்படுத்தலாம், நம்ம வந்து தபஸெல்லாம் பண்ண போறது சாமி, ஆனா ஆத்ம யாதாத்ம ஞானத்துக்கு பயன்படும். இந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான தன்மை என்ன, பகவத் சேஷனா பாகவத சேஷனா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையோ, அது ஞானம் பயன்படும். பக்தி பிராப்திய ருச்சியை வளர்க்கும், பகவான் கைங்கிரமான கைங்கிரமான்ங்கிற விருப்பம் பெரும் அவா வளர வேண்டும் இல்லையோ, அது பக்தி பயன்படும். இப்படி கர்மம் கைங்கிறதுக்காக, ஞானம் ஆத்ம யாதாத்ம ஞானத்துக்காக, ருச்சி வளர்றதுக்காக பக்தினால், இது இந்த மூணு பேர்ல யார் தெரியுமோ, நாதமுனிகள் ஞானத்தின் குரு ஆளவந்தார், பக்தியின் குரு கர்மாங்கிற கைங்கிரத்தின் குரு ராமானுஷர் அப்படின்னு முனி பிரிச்சுனாப்ப. அதுல முதல்ல ஞானமானு கேட்டால் நமோ சிந்தியாத்புதாக்கிருந்த ஞான வைராக்கிய ராசையே நாகாத முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே சொல்லியப்போ. அப்ப ஞானத்தின் குரு, ஏன்னா ஞானான்மோஷாங்கிறது ஞான வடிவு தான் யோகமே, நம்ம யோகம் யோகம்னு சொல்லமே ஞான சாட்சாத்கார ஞானத்தாலேயே பகவான தரிசித்தல் யோகம். அதனால நாதமுனிகளை ஞானத்தின் குருன்னு சொல்லுவோம். ஆள வந்தால் அப்படியே பிரேமத்துக்கு பரவசப்பட்டு எப்போதும் அழுதழுது பாடிக்கொண்டிருந்தார். சதுஷ்லோகி பாடிக்கிறத பார்த்தாலும் ஸ்தோத்திரவசனம் பாடிக்கிறத பார்த்தாலும் அவர் அப்படி மெதுவெல்லாம் பிரதட்சணம் பண்ணுவோம். ஆள வந்தார் விடுவிடுன்னு நடந்து பிரதட்சணம் பண்ண மாட்டாரோ, அடிமேல் அடிமைத்து வைக்கிறத பார்த்தா என்ன மெதுவா போறீர், கர்ப்பிணி பெண்ணு மெதுவா போறா போலதான் பிரதட்சணம் பண்ணுறோம். ஒரு கர்ப்பிணி கோவில சுத்தம்னா வேக வேகமா போயிட்டு வருவா, நம்ம இன்னைக்கு பிரதட்சணம் பண்ற வேகத்துல உள்ள இருக்கிற சக்கரத்தாழ் வந்து சாது சுத்திப்படும். அந்த அளவுக்கு நாம சுத்தி சுத்தி வந்துட்டு பார்ப்போம், அனுமாருக்கு தலை சுத்தணும், சக்கரத்தாழ்வாரும் தலை சுத்தி, ஏன்னா வெளியில சுத்தரும் அத்தனை வேகமா சுத்தரா, அவர் மெதுவா போக வேண்டாமா, ஆள வந்தார் பையத்தான் போவாரம், கர்ப்பிணி பெண் போறாப்பே மண்டபம் கோபுரம் பிராகாரம் எல்லாத்தையும் திருக்கன் சாத்தி கொண்டு திபதேசத்தில் இருக்கிற அனைத்துமே உத்தேசம் போறாரு. இதெல்லாம் பக்தி பாரபட்சம், அவர் பக்திக்கு பரவசப்பட்டு அந்த ருச்சியை வளர்த்து கொண்டே இருந்திருக்கார். இல்லைன்னா ஆழ்வார் ஏதோ திருவனந்தபுரத்துக்கு போகணும்னு 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா என்னத்தான் சொல்றாரு அந்த கடை போகிறார் போயிருக்காருன்னா அப்ப எவ்வளவு தூரம் ஒரு மெய்ப்பாடு இருக்கு, அதத்தான் கண்ணை பாவம்னு சொல்லுவார். அந்த மெய்ப்பாடு தான் பக்தி. அடுத்து கைங்கரியம் ஆனால் திவ்வதேசங்கள் தோறும் போய் கர்மமாகற கைங்கரியத்தை ஏற்படுத்தி வைத்த வள்ளலே ராமானுஜர் தான். ஸ்ரீரங்கம் கரிசேலம் அஞ்சனகிரி தாட்சாத்ரி திருமாசரம் ஸ்ரீகூர்மம் புருடோத்தமஞ்ச வதரி நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரபதி பிரயாக மதுரா அயோத்தியா கயா புஷ்கரம் சாணத்ராமகிரின் நிஷேத ரமதே ராமானுஜோயம் முனிகி தென்னரங்கன் செல்வம் முத்தும் திருப்தி வைத்தான் வாழிய என்னும் பொன் அரங்கமென்னில் மயிலே விருகுமி ராமானுஜன் என்னும் பத்து கொத்து பரிவாரங்களை ஏற்படுத்தி திருவரங்கன் செல்வம் முத்தும் திருப்தி வைத்த வள்ளலே ராமானுஜர் வந்து. அப்ப கர்மா கைங்கரியம்னு சொன்னதெல்லாம் ராமானுஜருடையது. ஞானம் நான் ஆதமுனிகள், பக்தி நான் ஆள வந்தான், கர்மாங்கிற கைங்கரியத்துக்கு ராமானுஜர் என்னும் பார்த்தோம். அடுத்தது மூணு பேருக்கு மூணு நம்பிகள் சிஷ்யனா இருந்திருக்காங்க. நாதமுனிகளுக்கு ஆண்டான் சிஷ்யர், மூணு ஆண்டான் வச்சிருந்த நம்பிகள் வச்சிருந்த. இப்ப நாதமுனிகளுக்குன்னு பார்த்தால் சிஷ்யர் நம்ம மணக்கால் நம்பிகள் சிஷ்யர் இல்லையா? உய்ய கொண்டார் தானே சிஷ்யர் தான், உய்ய கொண்டாரும் சிஷ்யர் தான், மணக்கால் நம்பிகளும் சிஷ்யர் தான். உய்ய கொண்டாருக்கு காலம் முடிஞ்சதுனால மணக்கால் நம்பிகளிடத்திலே கொடுத்து போனார். அதனால நாதமுனிகளுக்கு மணக்கால் நம்பிகள் சிஷ்யர். அதை போல இப்ப யாமுனாச்சாரியருக்கு சிஷ்யர் இருந்திருக்காள், பெரிய நம்பிகள் திருக்கோட்டிய நம்பிகள் பெரிய திருமல நம்பிகள் இத்தனை நம்பிகள் சிஷ்யனா இருந்திருக்காள். அதே மாதிரி மாரணையர் நம்பிகள் அவரு சிஷ்யர் தானே, திருக்கச்சி நம்பிகள் சிஷ்யர் தானே, இத்தனை நம்பிகளும் யாமுனாச்சாரியருக்கு சிஷ்யர். ராமானுஜருக்கு இருந்தாரா ஒரு வடுக நம்பிகள், அவர் சிஷ்யர். அப்ப நாத முனிகள் யாமன முனிகள் ராமானுஜ முனி மூணு பேருக்குமே நம்பி 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 சிஷ்யாள். நன்னா நம்புங்க, நம்பின்னு சொன்னா குணபூர்ணன்னு அர்த்தம். அப்ப குணபூர்ணனா குணத்துல பூர்ணமா இருக்கிறவாள் சிஷ்யாளா வச்சிருக்கணும்னா ஆச்சாரியனுக்கு எவ்வளவு குணபூர்த்தி இருந்திருக்க வேண்டும்? அதத்தான் அகாத பகவத் பக்தி சிந்தவே என்று சொல்லுகிறார்கள். கடைசி விஷயத்தை சொல்லி முடி சொல்றேன். ஆண்டான் 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 மூணு பேருக்கு ஆண்டான் இருக்கும். அதுல நாதமுனிகளுக்கு ஆண்டான் சிஷ்யரா திருக்கண்ணமங்கை ஆண்டான். அவர் தான் நாதமுனிகளுடைய சீடர். திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டார். சரணாகதர்கள் எப்படி இருக்க வேணுங்கிறதுக்கு சாட்சியே திருக்கண்ணமங்கை ஆண்டான். தன்னை தானே காப்பாத்திக்கவே மாட்டேன், பத்தராவி பெருமாள் திருக்கண்ணமங்க பெருமாள் தான் அனைத்தும் அவர் திருவடியோட கடந்தவர், அது திருக்கண்ணமங்கை ஆண்டான். அதை போல ஆளவந்தாருக்கு யாமுனாச்சாரியருக்கு ஆண்டான் சிஷ்யா இருந்தாரா? தெய்வவாதி ஆண்டான் என்பது அவருடைய சீடர். அவர் இங்கேருந்து ஆளவந்தார் பொறுத்து திருவனந்தபுரத்துக்கு போயிட்டார். போனார் முதல்ல பார்த்தோம் இல்லையோ, போன உடனே இந்த ஆண்டானுக்கு இருக்கிற திருமேனி எல்லாம் அப்படியே ரொம்ப குறைஞ்சி போச்சு, ரொம்ப சீத்தலமா போயிட்டார். அதனால இவர் ஒண்ணு கேட்கவே முடியாது. வைத்தியர்கள்லாம் இவரை ஆச்சாரியன் இருக்கிற திருவனந்தபுரத்து கூண்டு போங்கிட்டார். பள்ளத்துல இளங்கலை பண்ணி வச்சுட்டு கூண்டு போறார். ஸ்ரீரங்கத்திலேருந்து வெளியில வந்து 10 அடி அடித்த உடனே படுக்கையில நின்று உட்காண்டார். 20 அடி வந்த உடனே தெம்பா உட்காண்டார். 40 மைல் தாண்ட உடனே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார். அங்க போறச்சு அந்த ஊருக்குள்ள போனாலே ஏதோ பண்றது சுவாமி இருக்கு. ஏன் பண்ண அந்த ஊருக்குள்ள போனா பண்றது சுவாமி ஆச்சாரியனை பிரிஞ்சா பண்றது. அதனால ஒரு பண்ணி கிட்டத்த திருவனந்தபுரத்துக்கு போயிட்டார். அதுக்குள்ள ஆள வந்தார், கோவில்ல சேவிச்சுட்டு வந்துட்டார். அனந்தபத்மநாப சுவாமியை சேவிச்சுட்டு மங்களாசாதனை வெளியில வந்துட்டார். இவர் வந்தவுடனே சந்திக்கிறார். அப்ப இப்ப என்ன சேட்டு வந்திருக்கீங்க, இங்க என்ன வந்திருக்கீங்கன்னா அவர் உயிரே போடு போல இருந்தது, உங்க பாத்துல என்ன அவர் தாங்க மாட்டான்னு கூட்டு வந்தோம். சரி சரி கோவில் சாத்திர போறார், நடை அடைச்சிட போறார். அந்த உள்ளதானே சொல்லுவோம், நடை அடைச்சிருவா நடை அடைச்சிருவாங்க. நடை அடைச்சிட போறான்னா நான் எங்கேயும் எதையும் போய் சேவிக்கிறதா இல்ல. இப்போ என் தெய்வம் கண் முன்னாடி வந்தப்பறம் அந்த தெய்வத்தை யார் பார்க்க போறான்றது. அந்த அளவுக்கு ஆச்சாரிய நடத்துல பிரதிபத்தியோடு இருந்திருக்கிறார். அது அந்த ஆண்டான். அப்ப திருக்கண்ணமங்கை ஆண்டான் பார்த்தோம், தெய்வாரி ஆண்டான் பார்த்தோம். இருக்கவே இருக்க பாதுகை எதிராஜஸ் கதையந்திய ராட்சையா தத்த ராஜரதே பாதோ சிரசா தாரயாமியகம் என்னும் முதலி ஆண்டான் ராமானுஜருடைய சீடர். அனைத்து பரிவாரங்களையும் பார்த்து திருவரங்கநாதனுடைய செல்வத்தையே திருத்தி வைத்த பெருமைங்கிறது முதலியாண்டானை சாரும். இப்படியா நீ எத்தனையோ பார்த்துருக்கலாம். நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள ஒரு 12-14 விஷயம் பார்த்துருக்கோம். இப்ப உங்களை கேள்வி கேட்க போறது இல்லை. நீங்க தாராளமா உங்க வீட்டுக்கு போன விற்பாடு என்ன கேட்டோங்கிறத நினைவில் படுத்தி கொண்டு இத்தனையுமே முடியலன்னாலும் ஒண்ணு பண்ணுவோம் போச்சு. எல்லாத்தையும் சொன்னீர், அதெல்லாம் புரிஞ்சுது. ஆனா இப்ப ஒரு வருஷம் என்ன தெரியுமோ, நாங்க எல்லாரும் நாதமுனிகளுக்கும் சிஷ்யர், ஆழவந்தார் யாமன முனிக்கும் சிஷ்யர், ராமானுஜ முனிக்கும் சிஷ்யர். அதனால கடைசி கருத்து குறிப்பு சேர்த்து மூணு பேருக்கு என்ன ஒற்றுமை தெரியுமோ, இங்க இருக்கிற எங்க எல்லாரையும் சிஷ்யர்களாக கொண்டவர் மூவர். அப்படின்னு சொல்லி முடிச்சு கொண்டு வேண்டியதான் கர்மஷா வசுதாமுபயாதோகம் யாமுனேயம் நமாபிதம் அகிருத்திரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரதர்ஷாவதி மாஸ்தவந்த பிதாமகம் நாதமுனி விலோக்கிய பிரசீத மத்ருத்தம் அசிந்தயித்வா நாதமுனிகளுடைய அனுகிரகத்தாலேயே நம் அனைவருக்கும் பகவத் பாகவத ஆச்சார்ய கடாட்சம் நாதமுனி யாமனமுனி ராமானுஷமுனி ஆகிய அனைவருடைய கடாட்சமும் நீங்காத செல்வமாக நிறைந்திருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த திவதேச கைஞ்சரும் சரி மேலும் எல்லா கைஞ்சரும் சீரும் சிறப்புமாக அர்ச்சக சுவாமிகள் அத்தியாபக சுவாமிகள் தீர்த்தகார சுவாமிகள் பரிசாரக சுவாமிகள் ஆரெல்லாம் உத்யானம் தோட்டம் நந்தவனம் அவாய்வா மெய்க்காவல்கள் ஆறு இருந்தாலும் அத்தனை பேருடைய கைஞ்சரும் மேன்மேலும் வளரணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு ஸ்ரீமதே ரங்கஜாமாதர் முனீந்திராய மாத்தனை ஸ்ரீரங்க வாசனையை பூயாது நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம் என்று சொல்லி அமைகிறேன்.